الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று வந்து நாம் இந்த ஜகாத்துடைய பாடத்தின் மீட்டலை பொறுத்தவரையில் உங்களிடம் தான் நாங்கள் கேள்வியில் கேட்கறது. இந்த பரீட்சைக்கு நீங்கள் தான் தயாராக வேண்டியிருக்குது. பரீட்சைக்கு நீங்கள் தயாராக வேண்டியிருக்கிற காரணத்தால் கற்றவைகளை உங்களிடமிருந்தே மீட்டுவது சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் முன்னால் வாங்க, பின்னுக்கு போகாமல் கேள்விகள் கேட்கறதுக்கு எளிதாக இருக்கும். அதாவது ஜகாத்துடைய இந்த பாடம், இதில் நாம் பார்த்த முதலாவது தலைப்பை பொறுத்தவரையில் ஜகாத் கடமையாவதற்குரிய நிபந்தனைகள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். ஜகாத் கடமையாவதற்குரிய நிபந்தனைகள், அதில் ஒவ்வொன்றாக என்ன செய்ய நீங்க தான் சொல்ல வேண்டும். அதுல முதலாவது நிபந்தனை யாராவது ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. முதல் நிபந்தனை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. முதல் நிபந்தனை அவரோடு முஸ்லீமாக, இஸ்லாத்தில் முஸ்லீமாக அவர் இருக்க வேண்டும். என்ன அல்லாஹ்விடத்தில் அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதற்குரிய முதலாவது அடிப்படை அதுதான். ஒரு விஷயத்தை பார்த்து விட்டோம். ரெண்டாவது விஷயத்தை வேற யாராவது சொல்லுங்க பாபம். அதாவது அந்த ஜகாத் வந்து கடமையாவதற்குரிய நிசாப், அதனுடைய அளவு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அது அதனுடைய இரண்டாவது விதி. மூன்றாவது, அதாவது அந்த பொருள் வந்து அவருக்கு முழுமையாக சொந்தமானதாக இருக்க வேண்டும். உதாரணமாக அவருக்கு ஒரு வருமானம் வரவிருக்கிறது, ஒரு 5 லட்சம் வருமானம் அவருக்கு இன்னும் ஒரு வருடத்தில் அல்லது சில மாதங்களில் வரும் என்றால் அதுக்கு அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டியது இல்லை. அவருக்கு முழுமையாக அது சொந்தமாகும் போதுதான் என்ன செய்யும், அவருக்கு ஜகாத்து கடமையாகும் அப்படி என்ற அந்த மூன்றாவது விதி. அதே போன்று நான்காவதாக பார்த்த ஒரு விதி என்ன, ஒரு வருடம், அதாவது தமாமுல் ஹவ்ல், ஒரு வருடம் பூர்த்தியாக இருத்தல் அப்படி என்பது. இப்ப 4 நிபந்தனைகளும் நினைவில் இருக்கு, அப்படிதானே? 4 விதிகளும் நினைவில் இருக்கு. என்னென்ன? முதலாவது என்ன, முஸ்லீமாக இருத்தல். இரண்டாவது நிசாப், அதனுடைய அளவு. மூன்றாவது அவருக்கு அது முழுமையாக சொந்தமாக இருத்தல். நான்காவது ஒரு வருடம் பூர்த்தியாக இருத்தல் என்பது இந்த நிபந்தனையாவதற்குரிய கடமையாவதற்குரிய விதிகள், நிபந்தனைகள். அதே போன்று ஜகாத்து கடமை என்பதற்கான ஆதாரங்கள், ஜகாத்து கடமை என்பதற்கான ஆதாரங்கள், இப்ப நீங்க கற்றவைகள் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் உங்களுக்கு படித்து தரப்பட்ட விஷயங்கள், கற்றுத்தரப்பட்ட விஷயங்கள், அதில் நீங்க என்ன ஆதாரங்களை குறித்து வைத்திருக்கிறீங்க, குறிப்பெடுத்த ஆதாரங்கள் என்ன? முதலாவது குர்ஆன் வசனம் சொல்லுங்க பாப்போம். சூரத்துல் பக்கராவுடைய எத்தனா வசனம்? நாங்கள் இதில் உங்களுக்கு சொன்ன வசனம் எத்தனாவது? அதாவது 43வது வசனம் சொன்னோம் இல்லையா? 43வது வசனம் என்ன சொல்லுது? வாகிமுசலா வாது ஜகா, என்னது? தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்கின்ற ஒரு வசனம். அதே போன்று சூரத்துல் பக்கராவுடைய 100, இப்ப கூட உங்களுக்கு குறிப்பெடுக்கலாம், நிறைய பேர் நினைச்சீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள், நாங்கள் எளிதாக்குற வழிகள் இது, சரிதானே? சூரத்துல் பக்கராவுடைய 110வது வசனத்தையும் நாம் என்ன செய்தோம், உங்களுக்கு அதில் குறிப்பிட்டோம், அதில் சொல்லப்பட்டுச்சு. அதில் அதுவும் என்ன சொல்லுது, ஜகாத் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் என்று சொல்கின்ற வசனம். அதே போன்று இன்னும் சில வசனங்கள், அதே போன்று என்ன வசனம் பார்த்தோம், சூரத்துல் பக்கராவுடைய 267வது வசனத்திலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதாவது நீங்கள் சம்பாதித்தவைகளிலிருந்து பரிசுத்தமானவைகள் தூய்மையவைகள் தூய்மையானவைகள் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹுடைய வழியில் செலவு செய்யுங்கள். அதே போன்று பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தியவைகளிலிருந்தும் என்ன செய்யுங்கள், தூய்மையானவற்றை அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்யுங்கள் என்ற வசனம். அதே போன்று சூரத்து தௌபாவுடைய 103வது வசனம், சூரத் தௌபாவுடைய 103வது வசனம். அதே போன்று சூரத்துல் பையினாவுடைய 5வது வசனம். இவைகள் எல்லாம் இதிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட வசனங்களாக இருக்கின்றன. அதே போன்ற ஹதீஸ்களில் உள்ள நாங்கள் படித்த ஆதாரம், ஜகாத் கடமை என்பதற்கு ஹதீஸ்களில் நாம் படித்த ஆதாரம் சொல்லுங்க பாப்போம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு எங்க அனுப்பினாங்க, யமனுக்கு அனுப்பும் போது பல உபதேசங்களை செய்தார்கள், பல போதனைகள், பல கட்டுரைகள். அதில் ஒன்று என்ன என்ன சொன்னாங்க, துஹது மின் அக்னியாஹி வ துரது இலா ஃபுகராஹி. அதாவது ஜகாத் நீங்க என்ன செய்யுங்க, அந்த மக்களுடைய செல்வந்தரிடமிருந்து எடுத்து என்ன செய்யுங்க, அவர்களுடைய ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்தோம், அதுல புகாரியுடைய ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டுச்சு. அதே போன்று வேற என்ன ஆதாரம் உங்களுக்கு தெரியும், ஜகாத் கடமை என்பதற்கு ஹதீஸ்கள் இருந்து, ஹதீஸ்கள் இருந்து புனியல் இஸ்லாமும் புனியல் இஸ்லாம் அல் ஹம்சின் என்ற ஹதீஸ், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது என்ற அந்த ஹதீஸ் இதில் உங்களுக்கு படித்து தரப்பட்டது. அதே போன்று ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ரசூலிட்ட வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலல்லா, அதாவது சொர்க்கத்தில் என்னை நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என்று கேட்கும்போது நபி அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதீர்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், ரமலானில் நோன்பிருங்கள் என்று ரசூலாங்க சொன்னார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹி இதில் எதையும் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அதாவது நீங்க சொர்க்கத்துக்குரிய ஒரு மனிதரை பார்க்க விரும்பினால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸும் இதில் என்னது, இதில் ஆதாரத்துக்கு நாம் பார்த்தோம். அதே போன்று ரசூலுல்லாஹி, அதாவது யாருக்கு எதிராக போரிடுமாறு ரசூலுல்லாஹி ஏவப்பட்டாங்க என்ற ஹதீஸ் படித்தோமா இல்லையா, என்ன அது என்ன ரசூலுல்லாஹி சொல்றாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லாதவர்கள் அது சொல்லும் வரை. அதே போன்று அதில் ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, அதுல தொழுகை ஜக்காத் இதையெல்லாம் ரசூலுல்லாஹி அதுல குறிப்பிடுகிறாங்க என்ற ஹதீஸை நாங்கள் படித்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்த தலைப்பு, அதுக்கு அடுத்த தலைப்பு என்ன பார்த்தோம் உங்கள்கிட்ட கேட்போமே, அதுக்கு அடுத்த தலைப்பு நீங்கள் குறிப்பெடுத்திருப்பீங்களே, அதாவது ஜக்காத்தை கொடுக்க மறுப்பவர்கள், ஜக்காத்தை கொடுக்க மறுப்பவர்களுக்குரிய சட்டம் என்ன அப்படின்றத படித்தோம். ஜக்காத்து கொடுக்க மறுப்பவர்களுக்குரிய சட்டம் என்ன என்பதை பற்றி நாம் அதிலே படித்தோம். அது என்ன எழுதி என்ன குறிப்பு எடுத்துக்கிறீங்க நீங்கள், ஏதாவது குறிப்பு எழுதிக்கிறீங்களா, இல்லை அதாவது இதில் வந்து ரெண்டு விதமாக இந்த சட்டம் என்ன செய்யப்படுது, இதில் சொல்லப்பட்டதை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று சொன்னால் அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அறிவு இல்லாமல் ஜஹல், இஸ்லாத்துக்கு புதிதாக வந்திருக்கலாம், அல்லது அவங்க வாழக்கூடிய பகுதிகள் ஒரு கிராமப்புற பகுதிகள் அந்த சூழலுக்கான அந்த 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 தெளிவு இல்லாமல் இருக்கலாம், இப்படியான ஜஹல் இது மாதிரியான காரணங்களுக்காக அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அதில் என்னது அவங்களுக்கு ஒரு ஒரு மன்னிப்பு ஒன்று இருக்குது அவங்களுக்கு, அதில் அவங்களுக்கு ஜஹல் என்ற காரணங்கள் இருக்கிற காரணத்தால். அதே நேரத்தில் ஒரு தெரிந்து வேண்டுமென்று அதை அறிந்த நிலை அதை மறுக்கின்ற போது அது என்ன செய்யுது, அது ஒரு குஃபுராக எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் போரை என்ன செய்தாங்க, அறிவிப்பு செய்தார்கள், யார் தொழுகையும் ஜகாத்தையும் பிரிப்பார்களோ அவர்களுக்கு எதிராக என்ன செய்வோம், நாம் போரை அறிவிப்போம் என்று அறிவித்த நபித்தோழர் தான் யார், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் என்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். அதே போன்று ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பவர்களுக்குரிய தண்டனைகள் என்ன என்று குர்ஆன்லிருந்தும் ஹதீஸ்லிருந்தும் படித்தோம். அப்படிதான் ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பவர்கள் அதற்குரிய அந்த கடமை அவர்களுக்கு இருந்தும் அதை கொடுக்காமல் இருப்பவர்களுடைய தண்டனைகளாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன ஒரு ஞாபகத்தில் இருக்குது, அது நகைகளுக்கு இது வந்து அதாவது அவர்களுக்குரிய அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் மறுமையுடைய நாளில் ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய சட்டம் அந்த ஆட்சியாளர்கள் அதை மறுக்கும் போது அந்த பொருளே என்ன செய்யப்படும், அதாவது அவர்களுக்கு தண்டனையாக மறுமையில மாறும், அவைகளை என்ன செய்யும் நெருப்பால் காய்ச்சி அவர்களுடைய மேனிகளில் அவர்களுடைய முதுகுகள் அவங்க நெற்றியில் எல்லாம் அவைகளை தேய்க்கப்படும் அப்படின்ற குர்ஆனுடைய வசனங்கள். அதே போன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய சுன்னாவில் என்னது, ஒருவர் ஒட்டகத்திலிருந்து ஆட்டிலிருந்து மாட்டிலிருந்து ஜகாத் கொடுக்கவில்லை, அவைகள் என்ன செய்யும், வந்து அவர்களை மிதிக்கும். அப்படி அதே போன்று என்ன செய்யும், ஒரு விஷ பாம்பு சாட்டப்பட்ட அந்த பாம்பு அவனை என்ன செய்யும், வேதனை செய்து கொண்டே இருக்கும். நான் தான் நீ சேமித்து வைத்த சொத்துக்கள் என்று சொல்லும் இந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் என்ன செய்தோம், அந்த தலைப்பிலே நாம் பார்த்த விஷயங்கள். அப்படி நிறைய ஹதீஸ்கள் அதில் பார்க்கப்பட்டுச்சு, அதில் பார்க்கப்பட்ட விடயங்கள். அதே போன்று இதில் நாங்கள் பார்த்த அடுத்த தலைப்பு என்னவென்று சொன்னால், ஜகாத் வந்து கடமையாகக்கூடிய பொருட்கள், ஜகாத் வந்து எதிலெல்லாம் கடமையாகும் அப்படி என்று சொல்லி நாம் பார்த்தபோது அதில் மொத்தம் ஒரு ஐந்து விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. எத்தனை விடயங்கள், ஐந்து விடயங்கள் ஜகாத் கடமையாகக்கூடிய பொருட்களாக ஐந்து சொல்லித்தரப்பட்டுச்சு. அந்த ஐந்தில் முதலாவது நாம் கால்நடைகளை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இப்போ கால்நடைகளை எதிரெதிரெல்லாம் ஜகாத் கடமை, ஆடு மாடு ஒட்டகம் இல்லையா, ஆடு மாடு ஒட்டகம் இதில் என்ன செய்யும், ஜகாத் கடமையாகும். இதில் ஜகாத் கடமையாவதற்கு மூன்று நிபந்தனைகள் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டுச்சு. எத்தனை நிபந்தனைகள், எத்தனை, மூன்று நிபந்தனைகள். அந்த மூன்று நிபந்தனைகளை ஒவ்வொருத்தராக சொல்லுங்க, சொல்றவங்களே திருப்பி திருப்பி சொல்லாம செய்றீங்க. தூக்கம் வாரம்னு சொல்லலாம், சிலவங்களுக்கு தூக்கம் வார மாதிரி தெரியுது அவங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி சிலவங்க மற்ற சொல்லாம மௌனமாக இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு சொல்லலாம். அப்போ அந்த கால்நடைகளில் கடமையாவதற்குரிய மூன்று நிபந்தனைகள் ஒன்று சொல்லுங்க யாராவது. அதனுடைய என்னது, எண்ணிக்கை, என்ன எண்ணிக்கையை மார்க்கம் சொல்லுதோ அந்த எண்ணிக்கை என்ன செய்ய வேண்டும், அந்த எண்ணிக்கை அடைந்திருக்க வேண்டும், அது ஒன்று. சரி, வேறு அதுல மற்ற ரெண்டு விதிகள் நீங்க சொல்ல வேண்டும். சொல்லாதவங்க சொல்லு பாபம், எப்படி, எந்த ஒரு உழைப்பும் இல்லாம அவைகள் சுயமாக மேயக்கூடியவைகளாக, அப்படிதானே, அவங்க அதற்குரிய எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் அவர் அதற்குரிய உணவுகளை போடக்கூடிய நிலையில் இல்லாமல் அவைகள் சுயமாக என்ன செய்தது, மேயக்கூடியவைகளாக இருக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு விதி நாங்கள் அதில் என்ன செய்தோம், அதில் பார்த்தோம். சரி, அதில் இன்னும் ஒரு நிபந்தனை அதில் இருக்கு, அது என்ன, அதில் இன்னொன்று இருக்கு, எப்படி எப்படி சேர்க்கிறேன் புரியல, சந்ததியை பெறுக்கிறது, அந்த சந்ததி பெறுகிறது, அதை வந்து அதில் வந்து பால் கறக்கிறது, இப்படி இந்த நோக்கங்கள், வேறு வியாபார நோக்கங்கள் அதில் இருக்கக்கூடாது. வியாபார நோக்கத்துக்காக என்று இருக்குமாக இருந்தால் அது வியாபாரத்துக்குரிய கணக்கில் வரும், அது வியாபார நோக்கம், அதை எடுத்து என்ன செய்யறது, வியாபாரத்துக்காக அறுத்து கொடுக்கிறது, இப்படியான விஷயங்கள், அல்லது வாடகைக்கு விடுறது, இப்படி வியாபார நோக்கங்கள் அதில் இருக்குமாக இருந்தால் என்ன செய்யாது, வியாபாரத்துக்கு தான் வரும், வியாபார பொருட்கள்ல வரும். அது எப்படி இருக்க வேண்டும், எந்த நோக்கத்துக்கு இருக்க வேண்டும், பால் கறத்தல், அதே போன்ற என்ன செய்யுது, அந்த அதனுடைய சந்ததிகள் வளருதல், இந்த நோக்கங்கள் அதில் இருந்தால். அப்ப மூன்று விதிகள் நல்ல கவனத்தில் கொடுங்க, எத்தனை, மூன்று நோக்கங்கள், மூன்று விதிகள் இதில் கவனிக்க, இந்த மூன்று விதிகளுக்கு இது உட்பட்டிருந்தால் என்ன செய்யும், அதுல வந்து ஜகாத் கடமையாக. மூன்று நிபந்தனைகளை மறுபடியும் மீட்டுங்க பாப்போம், சொல்லுங்கப்பா, முதலாவது என்ன, அதனுடைய எண்ணிக்கை, சரி ஒன்று, ரெண்டாவது அது தானாக மேயக்கூடியவைகள், ரெண்டு, மூன்றாவது அதனுடைய அதனுடைய சந்ததியை பெருக்கிறது, அதிலிருந்து பால் கறக்கிறது, அதை கொழுக்க வைக்கிறது, இப்படியான நோக்கங்களுக்காக அது இருக்க, வியாபார நோக்கங்களுக்காக அது இருக்கக்கூடாது அப்படி என்பது நாங்கள் என்ன செய்தோம், அதில் மூன்று விதிகளாக அதில் நாம் கவனித்தவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஜகாத் கடமையாக கூடிய அந்த பொருட்கள்ல அடுத்து நீங்க ரெண்டாவது என்ன படிச்சீங்க, இப்ப தானியங்கள் எடுத்துக்கணும், தானியங்கள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது தானியங்கள்ல உங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட விஷயங்கள், தானியங்கள்ல அதாவது ஜகாத்து கடமையாவதற்குரிய தானியங்களாக இருந்தால் அதில் ஜகாத்து கடமையாவதற்குரிய இரண்டு விதிகள், அதில் இருக்கக்கூடிய இரண்டு அந்த விதிகள் அப்படி என்று சொல்லி பார்க்கும் போது அதுல நாங்கள் முதலாவதாக அதுல கவனிக்க வேண்டிய விதி என்ன, அதாவது சேமித்து இத்திகார், அதாவது சேமித்து வைக்கக்கூடியவைகளாக, உதாரணமாக கோதுமை, அதே போன்று அரிசி போன்றவைகள், பிரதான உணவுகளாக அரிசி, அதே மாதிரி கோதுமை, இது போன்றவைகள், அதே போன்று பேரித்த பழங்கள், இப்படி வந்தது. இந்த சேமித்து வைக்கக்கூடியவைகள், இந்த சேமித்து வைக்கக்கூடியவைகளாக அது இருக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு விதி அதில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு விதி என்ன, அளக்கக்கூடியவைகள், விளங்கியா, நெருக்கக்கூடியவைகளாக, அளக்கக்கூடியவைகளாக என்ன செய்ய வேண்டும், அவைகள் இருக்க வேண்டும். இந்த இரண்டு விதிகளுக்கு அவைகள் உட்பட்டிருந்தால் அதில் என்ன செய்யும், அந்த தானியங்களில் வந்து ஜகாத்து கடமை அப்படி என்பதை நாம் என்ன செய்தோம், அதில் பார்த்தோம். அதே போன்று ஜகாத்து கடமையாவதக்கூடிய மூன்றாவது விஷயமாக அதில் நாங்கள் என்ன பார்த்தோம், மூன்றாவது விஷயம் புரியல, இல்ல நான் என்ன கேட்கிறேன், இப்ப ஜகாத்து கடமையாகக்கூடிய பொருட்களை கேட்கிறோம் விளங்கிச்சா, ஜகாத்து கடமையாவதற்குரிய பொருட்கள். இப்ப அதுல நாங்க முதலாவது பார்த்தோம் கால்நடைகள், இரண்டாவது பார்த்தோம் என்னது, அதாவது இந்த தானியங்கள் என்ற அந்த வகையில் வரக்கூடியவைகள். அதே போன்று மூன்றாவதாக நாங்க இப்ப தங்கம் வெள்ளி, இப்ப தங்கம் வெள்ளி என்று சொல்கின்ற போது, இப்ப நாங்க தங்கம் வெள்ளியில அந்த ஜகாத்து கடமையாவது, இப்ப அறுவடைகளை பொறுத்தவரை நம்மளுக்கு தெரியும் அறுவடைகள் என்பதற்குரிய அந்த கால அளவு, அறுவடைகள் என்று சொன்னால் அதுல வந்து என்ன செய்ய வேண்டும், அது எப்போது வந்து அறுவடை செய்யப்படுகிறதோ அந்த நாளில் அதுக்குரிய ஜகாத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப கால்நடைகளை பொறுத்தவரை என்னது ஒரு வருடம் பூர்த்தி என்பது, அதுல ஐந்து நிபந்தனைகள் அது வரும், நாங்க பார்த்து ஆரம்பத்தில் பார்த்து நான்கு நிபந்தனைகள் அது வரும். அதே போன்று நாங்கள் தங்கம் வெள்ளி என்று எடுக்கும் போது அதுவும் அதனுடைய விதிகள், அதனுடைய அளவு என்ன அளவு, அதனுடைய நாங்கள் படித்த அளவு என்ன, ஜகாத்துடைய அளவு, தங்கத்துக்கு நாங்கள் எந்த அளவு படித்தோம், 85 கிராம் என்று நாங்கள் என்ன செய்தோம், அதான் பெரும்பான்மை உருமாத்தினுடைய கருத்து 55 கிராம், அதாவது 10.5 பவுன், அதுலேருந்து என்ன 2.5 வீதம், அதாவது 40 கிராமுக்கு 1 கிராம் என்ற அடிப்படையில் என்னது சொன்னோம். அதே போன்று நாங்கள் வெள்ளியை சொன்னும் போது வெள்ளியை எப்படி பார்த்தோம், 595 கிராம் வெள்ளியை நாம் பார்த்தோம். அப்போ எனவே இது தங்கம் வெள்ளி இது இதுக்குரிய ஜகாத்தாக நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். அதே போன்று நான்காவது விஷயம் ஜகாத்து கடமையாகக்கூடிய நான்காவது விஷயம் என்ன படித்தோம், உருவது வியாபார பொருட்களை படித்தோம். அப்போ வியாபார பொருட்களை பொறுத்தவரையில் நாங்கள் வியாபார பொருட்களுடைய கால அளவு எப்படி பார்ப்போம், ஒரு வருடம் என்ன பார்ப்போம், ஒரு வருடம் வியாபார பொருட்கள் என்று சொல்லும் போது, உதாரணமாக நீங்கள் செய்வது ஒரு கடையை வைத்து நடத்தீங்கன்னா கடையில் உள்ள இவைகள் வியாபார பொருட்களாக விற்கப்படுகிறதோ அவைகளுக்கு தான் கணக்கு பார்க்கப்படும். அதில் உள்ள வேற என்ன செய்யும், வேறு வேறு பொருட்கள் இருக்கும், அந்த பொருட்களாக வியாபார பொருட்களாக எது வாங்கி விற்கப்படுகிறதோ அதுக்கு தான் பார்ப்போம். ஒரு வருடம் பூர்த்தி ஆகுதல், அதே போன்று அதனுடைய கணக்கு என்பது நாம் எதோடு இதாக பார்ப்போம், தங்கத்தில் தங்கத்துக்குரிய அளவில் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், அந்த பணத்துக்குரிய அளவையும் நாம் பார்ப்போம் அப்படி என்பதை நாம் இதில் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ளணும். அதை நீங்கள் வேற ஏதாவது கூடுதலாக என்ன எழுதிக்கிறீங்களா, அதில் வேற ஏதாவது எழுதிக்கிறீங்களா இல்லையே. அப்போ இதில் வியாபார பொருட்கள் சம்பந்தமாக உள்ள தலைப்பு. அதே போன்று ஐந்தாவதாக இதில் நாங்கள் பார்த்த விஷயம் ஜகாத்து கடமையாவதற்குரிய ஐந்தாவதாக பார்த்த ஒரு விஷயம் என்ன, அதாவது புதையல் இல்லையா, புதையல். புதையலை பொறுத்தவரையில் புதையலில் வந்து ஜகாத்து கடமையாகுவது ரசூலுல்லாஹ் எவ்வளோ சொன்னாங்க, 5 1 இல்லைங்களா, அதாவது 100 பொற்காசுகள் ஒருவருக்கு புதையலாக கிடைக்குதுன்னு சொன்னால் அதில் எவ்வளோ கொடுப்பாரு, 20 பொற்காசுகள் அவர் என்ன செய்வார், அவர் அதில் ஜகாத்தாக கொடுப்பார். அப்போ எனவே இவைகள் வந்து ஜகாத்து கடமையாகுவதற்குரிய இந்த பொருட்களாக இவைகள்லாம் ஜகாத்து கடமை என்று நாங்கள் பார்த்தோம். இதுவரைக்கும் பார்த்த தலைப்புகள் ஞாபகம் இருக்குது, என்னென்ன தலைப்பு, முதல் தலைப்பு என்ன பார்த்தோம் சொல்லுங்க, யாரா ஒருத்தர் சொல்லுங்க, தூங்குற முதல் தலைப்பு என்ன, ஜகாத்து கடமையாவதற்குரிய நிபந்தனைகள் விதிகள் எத்தனை பார்த்தோம், 4 பார்த்தோம். ரெண்டாவது என்ன தலைப்பு பார்த்தோம், ஜகாத் கடமை என்பதற்குரிய ஆதாரங்கள் குர்ஆன் சொன்னால் வந்து பார்த்தோம் 2. மூன்றாவது ஜகாத் கொடுக்காவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய தண்டனைகள் உலகில், அதே போன்று மறுமையில் அதற்குரிய அந்த தண்டனைகள் என்ற ஒரு பகுதியை பார்த்தோம். அடுத்ததாக சொல்லுங்க, சாயம் உங்களுக்கு தந்திருக்குது, தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜகாத் கடமையாவதற்குரிய பொருட்கள் இதை வந்து என்ன செய்ய, நாங்கள் இதை மீட்டுறது வந்து இதுதான் உங்களோட ஞாபகத்தில் இருக்கும் அப்படிதானே, இப்போ நாங்கள் இந்த மீட்டுற விஷயம் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். அதுக்காகத்தான் இதை மீட்டுக்கிறோம். அதே போன்று ஜக்காத் வந்து கடமையாகின்ற அளவு சம்பந்தமாக, இந்த ஒவ்வொன்றிலும் ஜக்காத் கடமையாவது கடமையாகும் அளவு என்று நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது இப்ப நாம் தங்கம் வெள்ளியில சொல்லிட்டோம் அப்படித்தானே, தங்கம் வெள்ளியில் அளவு என்று சொல்லி நாம் இப்போது நாங்கள் பார்த்தோம். அதே போன்று நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் விவசாயம், அதாவது தானியங்கள், அதுல என்ன என்ன அளவு எழுதி வைத்திருக்கீங்க அளவு சொல்லுங்க பாப்போம். 750 கிராம் என்று சொல்லி நாங்க என்ன செஞ்சோம் பார்த்தோம், சாரி 750 கிலோகிராம் அப்படித்தானே. அப்ப அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா ரசூலுல்லா சொல்லக்கூடிய சா வந்து 300 சா, எத்தனை 300 சா சொல்றாங்க, அதாவது ஒரு மொத்தம் 5 அவுசுக் வசக்கண்டா ஒன்று, அதுல 5 ஒரு வசக் என்பது எத்தனை சா, ஒரு வசக் என்பது எத்தனை சா, 60 சா. அப்ப 5 வசக் எத்தனை சா மொத்தமாக 300 சா, சரிதானே, 300 சா. அப்ப எனவே நாங்க ஒரு சா என்பது ஒரு 2.5 கிலோ என்ற அளவுல வைத்துனா அங்க செய்தோம் பார்த்தோம். அப்ப எனவே அந்த அடிப்படையில அதில் வந்து எவ்வளவு ஜகாத்தாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் படித்தோம், ஜகாத்து அதில் எவ்வளவு வெளிப்படுத்தப்பட வேண்டும் அந்த தானியங்கள்ல படிச்சது சொல்லுங்க. தானாக வந்து என்னது அந்த தண்ணீர் வந்து மழை தண்ணீர், அதன் மூலமாக அந்த விவசாயம் செய்யப்படுதுன்னா எத்தனை படிக்கும், அது எத்தனை படித்தோம், 1/10 என்று படித்தோம் அப்படித்தானே. அப்ப அவராக அவர் என்ன செய்யறாரு, அவர் தண்ணியை ஊற்றி அவர் அந்த விவசாயத்தை மேற்கொள்ளாருடா எப்படி பார்த்தோம், 5 வீதம் விளைஞ்ச 5. அப்ப அதாவது 1/10 என்று படித்தோம், அதுல 10 அரை பகுதி என்று சொல்லி என்ன செய்தோம் அதில் அந்த அதை பார்த்தோம். அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்ததாக நாங்கள் கால்நடைகள் எடுத்தால் கால்நடைகள் சம்பந்தமான அளவு, கால்நடைகள்ல ஒட்டகத்தில் ஆட்டில் மாட்டில் அந்த அளவெல்லாம் நீங்க எழுதியிருக்கீங்க, எழுதினீங்களா இல்லையா, எழுதியிருக்கிறீர்கள். எனவே அந்த அளவுகள் சம்பந்தமாக அதில் உங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது, அந்த அளவுகளை நீங்க என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். அதே போன்று இதுல கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு விஷயம் தான் என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்துல வந்து சில தந்திரங்கள் கையாளப்படக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்தை வந்து ஒருவர் அதில் தப்பிப்பதற்காக, அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஒருவர் என்ன செய்யறாரு, அதுல தந்திரங்கள் கையாள அதை வந்து சேர்ப்பதோ சேர்த்திருப்பதை பிரிப்பதோ பிரித்திருப்பதை சேர்ப்பதோ. உதாரணமாக நாங்க 40 ஆடு இருந்தா என்ன படிச்சோம், ஒரு ஆடு படிச்சோம். ஒருவர் என்ன செய்யறாரு, ஒருத்தரோட ஜக்காத்து கடமையாகும் போது பேசுறாரு, நாங்க ரெண்டு பேரும் 40 ஆட்டில் என்ன செய்வோம் சேர்த்து இதுக்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வோம்னு சொல்லி முடிவு செய்யலாம். அப்ப எத்தனை ஆடு, 80 ஆட்டுக்கு வச்சிருந்தான், ஒரு ஆடு தான், புரியுதா சொல்றது. அப்ப எனவே அதே போன்று என்ன செய்யறாங்க, ஒருவர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து 40 ஆடு என்ன செய்யறாங்க வளர்க்குறாங்க, 40 ஆடு அது வளருது. அதுக்கப்புறம் ஜக்காத்து கடமையாக நேரம் வரும்போது என்ன செய்யறாங்க, நாங்க பிரிச்சு கொள்வோம், இப்ப 20 பிரிச்சு கொள்ள ஜக்காத்து கடமையாமா. அப்ப இது மாதிரியான முறைகள் மார்க்கம் என்ன செய்யுது தடுக்கின்றது. அதே போன்று ஜக்காத்தை பொறுத்தவரையில் ஜக்காத்தை பெறும்போது மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நடுநிலையானது, மிக மட்டமானதும் இல்லாம மிக உயர்ந்ததும் இல்லாம என்ன செய்ய, நடுநிலையானது நீங்க போய் ஜக்காத்தாக பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்ற உபதேசத்தை சொல்லுவாங்க. யாருக்கு செஞ்சாங்க, எந்த நபி சொல்லருக்கு, யாருக்கு, மாதிபுனும் எவனுக்கு அனுப்பும் போது சொன்னாங்க இதை செய்தார்கள் என்ற செய்தி நாங்க என்ன செய்தோம் அதில் நாங்க படித்தோம். அதே போன்று இதில் அடுத்ததாக உங்களுக்கு என்ன தலைப்பு சொல்லி தரப்பட்டுச்சு, ஜக்காத்து வந்து பெறுவதற்கு தகுதியான அந்த கூட்டத்தினர்கள், ஜக்காத்தை வந்து நீங்க யாருக்கு கொடுக்கிறது, ஜக்காத்து பெற தகுதியான அந்த 8 கூட்டத்தினர் சம்பந்தமாக உங்களுக்கு சொல்லி தரப்பட்டுச்சு. அதை நீங்க அவசரமாக ஒவ்வொரு கூட்டம் சொல்லுவாங்க, முதலாக நாங்க யார் பார்த்தோம், அதாவது முதலாவது ஃபுகரா, இன்னம ஸதகாது லில் ஃபுகரா, முதலாவது சொல்லப்படுது யாரு, ஃபகீர்கள். ஃபகீர்கள் என்று சொல்லுகின்ற போது அவங்க யாரு, மிஸ்கீன்களை விட தேவையுடையவங்க, மிஸ்கீன்களை விட தேவையுடையவர்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா மிஸ்கீனை விட ஃபகீரை முற்படுத்தி இருக்கிறான் குர்ஆன்ல, அந்த வசனத்துல மிஸ்கீனை விட என்ன செய்யப்பட்டிருக்குது, ஃபகீர் முற்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப அவங்க அதிக தேவையுடையவர்களாக கடும் தேவையுடையவர்களாக அவங்க இருப்பாங்க. மிஸ்கீன்களை பொறுத்தவரையில ரெண்டாவதாக சொல்லப்படுது, மிஸ்கீன்கள் என்றவங்க யாரு, அவங்களோட தேவைகள் ஒரு அளவு என்ன செய்வாங்க பூர்த்தி செய்து கொண்டாலும் அவங்களுக்கு அது போதாது, அது போதாது என்ற அமைப்பில் உள்ளவர்கள் மிஸ்கீன்கள். இது ரெண்டாவது. மூன்றாவது யாரு சொல்லுங்க, மூன்றாவது ஜகாத்தை சேகரிப்பவர்கள், ஜகாத்தை சேகரிப்பவர்கள். அப்ப ஜகாத்தை சேகரிப்பவர்கள் வாராங்க, ஒரு தனி ஒருமுறை ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, ஜகாத்தை சேமித்துக் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இது ஜகாத், இது வந்து எது இது எனக்குரிய அன்பளிப்பு, இது எனக்குரிய அன்பளிப்புன்னு சொன்னாங்க. அனுமதிச்சாங்களா? சொன்னாங்க. இவர் என்ன செய்யணும் அப்படின்னா, இவருடைய தாயுடைய தந்தையுடைய வீட்டில் உட்கார்ந்து பார்க்கட்டும் இந்த இந்த ஹதி அன்பளிப்பு வருதான்னு பார்ப்போம். அடைப்பதற்காக மார்க்கம் என்ன செய்யுது? ஆமீனூன்களுக்கு இதில் ஒரு பங்கு இருக்கு. ஆமீனூன்கள் என்று சொல்லி சொல்லும் போது அதை எழுதக்கூடியவர்கள், பதியக்கூடியவர்கள், அதை சேமிப்பவர்கள், இது பலரும் அதில் என்ன செய்வார்கள், அதுல வருவார்கள். அதே போன்று நான்காவதாக இதில் யார் சொல்லப்படுறாங்க? அதாவது முஅல்லபத்துல் குலூப். முஅல்லபத்துல் குலூப் என்று சொல்லும் போது என்னது? அந்த அவங்களோட உள்ள அந்த மார்க்கத்தின் பால் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் அப்படி என்று சொல்லும் போது, இதில் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. என்னென்ன விளக்கம் படிச்சீங்க? அதாவது இப்ப சில காவிர்கள் கூட என்ன செய்வாங்க, அவங்க அவங்க அவங்கள இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுவார்கள், இப்ப இஸ்லாத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அவங்க இன்னும் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுவதற்காக, அதே போன்று இஸ்லாத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படுவதற்காக இவங்க கூட அதில் வருவாங்க. அதே மாதிரி இஸ்லாத்தை புதிதாக ஏற்றவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த பட்டியலுக்குள் வருவார்கள். அதே போன்று ஐந்தாவதாக இதில் நாம் பார்த்தது யாரு? ஐந்தாவது யாரு படிச்சீங்க? ரிகாப் இல்லையா? அடிமைகளை உரிமையிடுவதற்காக அந்த உரிமை தீட்டு எழுதப்பட்டவர்கள் அவங்களுக்குரிய அந்த பொருளாதாரம் தேவைப்படும். அப்ப எனவே அடிமைகள். அதே மாதிரி இந்த தற்காலத்தை நீங்க எடுத்தீங்கன்னா இதில் யார சொல்லலாம்? யார சொல்லலாம்? சிறை கைதிகள் இல்லையா? சிறை கைதிகள் என்ன செய்வது? அவங்க விடுதலை செய்யப்படுவதற்காக இந்த ஜகாத்துடைய பொருளாதாரம் தேவைப்படுதுன்னு சொன்னா அவைகள் என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தலாம் அப்படி என்பதை நாம் இதுல புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஆறாவதாக இதுல சொல்லப்படக்கூடிய சாரார் யாரு? அதாவது காரிமீன் சொன்னா கடன் பெற்றவர்கள், கடனாளிகள். அவங்களோட என்னது, அவங்களோட கடன்களை நிறைவு செய்ய முடியாத அளவுக்கு கடன்ல இருக்கக்கூடியவர்கள் சில பொழுது என்ன செய்வாங்க, சமூகத்தினால செல்வத்தோடு இருந்தவங்க கூட இதுல வருவாங்க. என்ன செய்யறாங்க தெரியல, அப்படி அவங்க அந்த நிலையை உருவாகுவார்கள். அப்ப எனவே கடனாளிகள், கடன்ல உள்ளவர்கள், அப்ப இவர்கள் இதுல ஆறாவதாக இதுல சொல்லப்படுகிறது. அதே போன்று இதுல ஏழாவதாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் என்று சொன்னால் என்ன, அதில் முதன்மையாக வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாதுக்காக சென்றவர்கள், அவங்களுடைய அந்த அதோடு சம்பந்தப்பட்ட தேவைகள், அது முதலாவதாக வரும் அல்லாஹ்வுடைய பாதையில். அதே போன்று எட்டாவதாக இதுல நாங்க பார்த்த சாரார் யாரு? அதாவது பயணிகள், வழிபோக்கர்கள். அதுல வந்து அதுல செல்வந்தர்களும் வருவாங்க. அவர் பயணத்தில் வந்திருப்பாரு, அவருடைய காசு இழந்திருப்பாரு, பணத்தை இழந்திருப்பாரு, அவர் ஊர்ல செல்வந்தரா கூட இருப்பார். ஆனா அங்க அவருக்கு என்னது, அப்பாவுக்கு தேவைப்படும். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யணும் அவருக்கு? அப்ப ஜகாத்திலிருந்து கொடுக்கலாம் என்று மார்க்கம் என்ன செய்கிறது, சொல்கிறது அப்படி என்பதை நாம் இந்த தலைப்பு இந்த இதுல நாம பார்த்த விஷயம். அகதிகளை நீங்க பார்க்கலாம். முதல்ல சுக்குரா மிஸ்கீன்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க வருவாங்க. புக்குறாங்க நம்ம தேவைகள் நிறைவு செய்ய முடியாத அளவுக்கு உள்ளவர்கள் என்ற மாதிரி அதில் அவர்கள் வருவார்கள். அதே போன்று இதுல பார்க்கப்பட்ட தலைப்புகள், இதுல பார்க்கப்பட்ட தலைப்புகள்ல உங்களுக்கு அடுத்த என்ன தலைப்பு நீங்க போட்டிருக்கீங்க? ஜகாத்து வந்து யாருக்கு கொடுக்க கூடாது அப்படி என்ற தலைப்பு நீங்க எதை குறிப்பிட்டிருக்கீங்க? அதாவது காபிர்கள் என்று சொன்னோம். காபிர்கள் என்று சொல்லும்போது நாங்கள் மோல்லப்பத்தின் குழுவில் சிலருக்கு விதிகளுக்கு சில அறிஞர்கள் கொடுக்குறாங்கன்றதையும் பார்த்தோம். அதே போன்று வேற யார் அதில் வருது? அது என்ன படிச்சோம், செல்வந்தர்கள் அப்படின்னு நீங்க குறிச்சிக்கிறீங்க. வேற அதே போன்று நாங்கள் யாருக்கு செலவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோமோ, அதாவது மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், இவங்க என்ன செய்வாங்க, நாங்கள் கடமைப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள், வருவார்கள். அப்ப இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நாம் ஜகாத்தை கொடுக்க கூடாது என்ற அந்த சட்டம் அது உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அதே போன்று நாங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு இப்ப ஜகாத்து கொடுக்கும் போது என்ன செய்யுது, நமது நமது பராமரிப்பு கீழ் வராத நமது நெருங்கிய உறவினர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நாங்கள் ஜகாத்தை முற்படுத்துவது என்பது சிறந்ததா இல்லையா? எப்படி படிச்சீங்க? சிறந்ததுன்னு படிச்சீங்க. சிறந்தது என்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதை வந்து சிறப்பித்து சொன்ன நிறைய ஹதீஸ்கள் அதுல உங்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, சொல்லித்தரப்பட்டது. அதாவது அவங்களுக்கு கொடுப்பதால இரண்டு விதமான கூலிகள் இருக்குது, ஒன்று சதக்காவும் அடுத்தது இரத்த உறவை சேர்ந்ததும் என்ற அந்த பகுதிகள் அதில் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, நினைவுபடுத்தப்பட்டது. அப்ப எனவே இப்படியாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அடுத்ததாக அதில் நினைவுபடுத்தப்பட்ட தலைப்பு என்ன, ஜகாத்து கொடுக்கும் போது நாங்கள் கவனிக்க வேண்டிய என்னது, அந்த ஒழுங்குமுறைகள் அப்படி என்ற தலைப்பு. அதில் என்னென்ன படிச்சீங்க? அதுல அதாவது தாமதப்படுத்தாமல் அது கடமையாகிவிட்டால் ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் அதை நாங்கள் பிற்படுத்தாமல் தாமதப்படுத்தாமல் கொடுத்தல். வேற எப்படி? ஓ, அதாவது சிறுவர்கள் அனாதை சொத்தை பராமரிப்பு என்ன செய்யறது இல்ல, நல்ல முறையில் அதை என்ன செய்யணும், அதை கையாளுதல் என்ற பகுதி. வேற ஜகாத்தை என்ன செய்யணும், மனம் வந்து அதை கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அதாவது நாம் அல்லாஹின் மீது உள்ள முஹப்பத், அந்த நேசம் என்பது அது நமது உள்ளத்திலிருந்து அதை என்ன செய்ய வேண்டும், அதை வெளிப்படுத்தக்கூடியதாக அவை இருக்க வேண்டும். அதே போன்று ஜகாத்துடைய வந்து சில ஒழுங்குகள், அந்த என்ற ஒரு தலைப்பு உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டுச்சு. ஜகாத்துடைய அந்த ஒழுங்குகள் என்ற தலைப்பில் கூட அதுல வந்து ஜகாத் ஏன் அது கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம், அதனுடைய விளக்கம் அப்படி என்ற பகுதி என்ன, அல்லாஹின் மீது உள்ள நேசம் முஹப்பத்தின் காரணத்தால் அந்த ஜகாத் வெளிப்படுத்தப்படுதல். அதே போன்று அவருக்கு வந்து கஞ்சத்தனம் கருமித்தனம் போன்ற இந்த மோசமான பண்புகள் இருந்து அவர் தூய்மையாகுதல், அல்லாஹுடைய செல்வம் அல்லாஹ் அவருக்கு வழங்கிய செல்வத்துக்கு நன்றி செலுத்துதல். நன்றி செலுத்துறது எப்படி, நன்றி செலுத்துறது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி உட்கார்ந்த போதுமா, செல்வத்துக்குரிய நன்றி செலுத்துதல் என்ன, அதற்குரிய கடமைகளை நிறைவேற்றுதல் அப்படி என்ற அந்த தலைப்புகள் எல்லாம் அதில் உங்களுக்கு செய்யப்பட்டது, அப்போ சொல்லித்தரப்பட்டுச்சு இன்ஷா அல்லாஹ். எனவே இப்படியாக இந்த ஜகாத்துடைய பாடம் சுமார் ஒரு 7 வகுப்புகள் 8 வகுப்புகள் நடந்திருக்கு இந்தியோட சேர்த்து. இந்த பாடங்கள் நீங்கள் என்ன செய்ய, இதில் நீங்கள் மீட்டிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்த தலைப்புகளையும் அதில் மீட்டிக்கொள்ளுங்கள். ஓரளவு நாங்கள் இன்றைக்கு என்ன செய்தோம், அந்த மீட்டலை செய்தோம் இன்ஷா அல்லாஹ். நமது அடுத்த வகுப்பில் வந்து என்ன செய்யும், இந்த 8 வார தர்பியாவுக்கான பரீட்சை, அங்கே 8 வாரம் இந்த தர்பியா வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்குது, அதற்கான பரீட்சைகள். இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் தஃப்சீர், தஃப்சீர் எடுத்து பார்த்தீங்கன்னா தஃப்சீர் நாங்கள் என்னென்ன படித்தோம், தஃப்சீரில் நாங்கள் முதலாவது படித்த ஆயத்தில் குறிச்சி படித்தோம், அது 2 வகுப்பு படித்தோம். அப்படி நீங்கள் ஆயத்தில் குறிச்சியுடைய தஃப்சீர் என்ன செய்யணும், அதை பார்க்க அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே மாதிரி அடுத்த வகுப்பு நாங்கள் என்ன படித்தோம், சூரத்துல் பக்ராவுடைய 22 வசனங்கள், இந்த ஆமன ரசூலன் ஆரம்பிக்குது, அது நாங்கள் படித்தோம். 3வது வகுப்பில் என்ன படித்தோம், ஆலிம்ரானுடைய 10 வசனங்கள், அது 2 வகுப்பு, ஆலிம்ரானுடைய 10 வசனங்கள் படித்தோம். அதே போன்று கடைசி வகுப்பு இந்த 2 தர்பியாக்கள் சூரத்துக்காகக்கூடிய முதல் 10 வசனங்கள். அப்போ இந்த 8 வகுப்புகளுக்குரிய என்ன செய்யும், இந்த தஃப்சீரை கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும், அதை நீங்கள் மீட்ட வேண்டும். அது குரான் கல்வி இஸ்லாம் கல்வி இதெல்லாம் அது செய்யப்பட்டிருக்குது, அந்த வகுப்புகள் அந்த இதில் கூட போடப்பட்டிருக்கு. அப்போ எனவே அதில் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த பகுதி. அதே மாதிரி அவங்களுக்கு அகீதாவுடைய பகுதி என்ன செய்யப்பட்டு இப்போ மசூத் சலபி அவங்க அந்த பகுதி அவங்களுக்கு மீட்டினார்கள். அதே போன்று அகலாக்குடைய பகுதி, அகலாக்குடைய பாடத்தில் நிறைய தலைப்புகள் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து பார்க்கப்பட்டுச்சு. அந்த தலைப்புகள் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உட்கார்ந்து அனைவருமா ஒரு உட்கார்ந்து கூட மீட்டலாம், கொஞ்சம் பேர் குழுவாக சேர்ந்து உட்கார்ந்து நீங்கள் தனிமையில் சிரமமாக இருந்தால் என்னது ஒரு 5 பேராக உட்கார்ந்து கூட நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பாடங்களை மீட்டிக்கொள்வதற்கு உட்காரலாம். உட்கார்ந்து நீங்கள் அந்த மீட்டல் வேலைகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், அது எளிதாக இருக்கும் பரீட்சை இன்ஷா அல்லாஹ். அப்போ எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் பரீட்சை அடுத்த தரப்பில் நடக்கும். பரீட்சையுடைய அந்த ஒழுங்குமுறைகள் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே, பரீட்சை நாங்கள் வளமையாக எப்படி நடத்துகிறோம் அதனுடைய ஒழுங்குமுறைகள் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதை பற்றி எதுவும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் இருக்குதா, ஒன்றும் இல்லை இல்லையா. அந்த விஷயங்கள் பரிச்சயம் வளமை போன்று அந்த இதுகள் அவைகள் நடைபெறும். எனவே அதுக்கு நீங்கள் என்ன செய்ய, உங்களை கொஞ்சம் தயார்படுத்திக்கோங்க, 2 வாரம் இருக்குது உங்களுக்கு என்ன செய்ய, நீங்கள் உங்களை அதுக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள்.